அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நாளைய தினம் பெருநாள் வந்தால், அதாவது வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்தால் ஜும்மாவை விடுவதற்கு சலுகை உண்டா? அப்படி சலுகை உண்டு என்று சொன்னால் அதனுடைய சட்டங்களை பற்றி சுருக்கமாக விளங்கப்படுத்தும்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஜும்மா தினங்களுடைய சட்டங்கள், அதாவது பெருநாளும் ஜும்மாவும் ஒன்றாக வந்தால் அந்த நேரத்தில் ஜும்மாவை விடுவதற்கு சலுகை மக்களுக்கு அளிக்கப்படுகிறதா அப்படி என்கிற சம்பந்தமாக ஒரு பெரிய கருத்து முரண்பாடு, அதாவது ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியிலிருந்தே இருந்து வருகிறது. இந்த சலுகையை அவர்கள் சலுகை இல்லைன்னு மறுக்கலை, ஆனால் சலுகை இருக்குது. இந்த சலுகை யாருக்குரியது? தூரத்திலிருந்து வந்து ஜும்மாவுக்கு கலந்து கொள்ளக்கூடிய அவாலி, அதாவது அவாலி என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய அந்த பிரதேசங்கள், அது அறியப்பட்ட பிரதேசங்கள், அது அவங்கெல்லாம் தூரத்துலேருந்து வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஜும்மாவில் கலந்து கொள்வாங்க. அவங்க அடிப்படையிலே அவங்களுக்கு ஜும்மா கடமை இல்லை, காரணம் அங்கே வந்து ஜும்மா நடத்துவதற்கான வாய்ப்பில்லை என்ற அடிப்படையில். அதனால் வந்து இந்த இவர்களுக்குரியதால் அது பொதுவாக இது எல்லா மக்களுக்கும் உரிய சட்டமா என்பதில் கருத்து முரண்பாடு இது. ஆனால் ஹதீஸ்களை நம்ம பார்க்கிற நேரத்தில் அதில் வந்து என்னது பெருநாளுடைய, அதாவது பெருநாள் தினம் வந்து ஜும்மாவுடைய தினத்தில் வந்தால் அந்த ஜும்மாவை விடுவதற்கான சலுகை இருப்பதைத்தான் நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இப்னு உமர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உஸ்மான் ரதியல்லாஹுடைய ஒரு செயல் வடிவம் வருது, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹுடைய ஒரு செயல் வடிவம் வருகிறது, அதை வந்து அசாபு சுன்னான்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அங்கீகரிக்கிறாங்க. இந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்தில் அந்த நாளில் சலுகை இருப்பது என்பது என்னது மிகவும் தெளிவாக தெரிவதை நம்ம பார்க்கிறோம். இதனால் அப்போ இதில் இது ஹதீஸ்களை நோக்கி சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. உதாரணமாக ஷேக் ஃபௌசி அல்லாசரி, பஹ்ரைனில் உள்ள ஃபௌசி அல்லாசரி, அது போல ஒரு சில ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து இது லைஃப் பலகீனம் அப்படின்னு வழங்கப்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து சொல்லப்படக்கூடிய, உதாரணமாக பக்கையத் இப்னு வலீத் என்பவர் சம்பந்தமாக அவர்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம், அது போல வந்து இயாஸ் இப்னு அபி ரம்லா என்பது சம்பந்தமாக அவர்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாமே, அதாவது அதுக்கு பதில்கள், அது எப்படி விமர்சி, அதாவது இயாஸ் இப்னு அபி ரம்லா இல்லை, அதாவது பக்கையத் இப்னு வலீத், அடுத்ததாக அதாவது இப்னு ஜுரைஜுடைய விமர்சனம், இது போன்ற இந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன விமர்சனத்தை அங்கே முன்வைக்கிறாங்களோ அதுக்குரிய பதில் உள்ள அறிவிப்புகள் நிறைய என்ன செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம். அதனால இது பலமான அறிவிப்பு தான். இதை அட்லீஸ்ட் நம்ம ஆக குறைந்தது ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸாக கூட சொல்லலாம். ஆனால் ஷேக் அல்பானி போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இந்த சஹி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஷேக் அல்பானி சொன்னால சஹியால மாற்று கருத்தில் என்பதற்காக நம்ம இதை சொல்லலை. நம்ம பார்த்த அளவில் அவர்கள் அந்த வாதங்களுக்கு பதில் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது யார் இதை பலகீனப்படுத்துகிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய வாதங்களுக்கு இவர்கள் பதில் சொல்லியிருப்பதையும் பார்க்கிறோம். ஹதீஸ்களையோடு சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகிற நேரத்தில் அதை நம்ம என்ன செய்யலாம், வழங்கப்படுத்தலாம். அதனால் இந்த ஹதீஸ்கள் ஆதாரமான ஹதீஸ்கள் பெருநாள் தினத்தை பொறுத்த வரைக்கும், அது ஜும்மா தினத்தில் வந்தால் பெருநாள் அது ஜும்மா தினத்துக்கு சலுகை உண்டு என்பதில் சந்தேகம் கிடையாது. இப்போ மூன்றாவது கட்டம் என்ன என்று சொன்னால், இந்த மாதிரி ஜும்மாவுக்கு சலுகை வழங்கப்பட்டால் அவருக்கு தேர்வு வழங்கப்படுகிறதா? அதாவது விரும்பினா பெருநாளில் விரும்பினால் ஜும்மாவில் கலந்து கொள்ளலாமல் தேர்வு வழங்கப்படுகிறான்னு கேட்டால் இல்லை, கட்டாயம் பெருநாள் தொழுகையில் அவர் கலந்து கொண்டே ஆகணும். பெருநாள் தொழுகை வந்து அந்த நாளுக்கு மட்டும் உரிய தொழில், அது வருஷா வருஷத்தில் வரக்கூடிய அம்சம், டெய்லி வரக்கூடிய அம்சம் இல்லை. எனவே கட்டாயம் அவர் பெருநாள் தொழுதாகணும். பெருநாள் தொழுத அந்த நபருக்கு இந்த சலுகை என்ன செய்கிறது, வழங்கப்படுகிறது. ஒருவர் வந்து அப்படி பெருநாளில் கலந்து கொள்ளவில்லை, பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளலை அப்படி என்று சொன்னால் அவருக்கு இந்த சலுகை வழங்கப்படுகிறதா இல்லையான்னு கேட்டால் இல்லை தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அது தேர்வுக்காக வந்ததல்ல, பெருநாள் தொழுகையில் கட்டாயம் கலந்து கொள்ளணும், பெருநாள் தொழுகையில் கட்டாயம் கலந்து கொண்ட பின்னால் அவர் விரும்பினால் ஜும்மாவில் கலந்து கொள்ளலாம். இதுதான் அந்த செய்தியில் நம்ம வழங்கக்கூடிய விஷயம். இந்த மூன்றாவது அம்சம். நான்காவது வந்து அப்படி ஜும்மாவில் கலந்து கொள்ளலாம் அப்படி என்பது, அதாவது அப்படின்னா அவர் வந்து ஜும்மாவில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்பது இந்த பள்ளிகளில் வந்து ஜும்மா நடத்தக்கூடாது என்ற அமைப்பில் உள்ளதான்னு கேட்டால் இல்லை. பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னா முஜம்மிஊன், நாங்கள் ஜும்மா நடத்துவோம்னு சொல்கிறாங்க. யார் ஜும்மாவில் கலந்து கொள்ள விரும்புகிறாங்களோ அவங்க ஜும்மாவில் கலந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து விளங்குது என்னென்னு சொன்னால் பள்ளியில் வந்து ஜும்மா நடத்தணும். இதுக்கு மாற்றமாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த விட்டார்கள் அப்படி என்கின்ற அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தனிப்பட்ட இஜ்திஹாதா தான் பார்க்கிறோம். கட்டாயம் ஜும்மாக்கள் பள்ளியில் என்ன செய்யணும், நடத்தப்படணும். அவர் அசாப சுன்னா என்று சொன்னது ஜும்மாவை விட்டதுக்கல்ல, அதாவது அந்த சுன்னாவை அவர் அடைந்து கொண்டார் என்று சொன்னது ஜும்மாவை விட்டதற்காக சொல்லப்பட்ட வார்த்தையாக நம்ம எடுக்க முடியாதது. அது எப்படி எடுக்கலாம் என்று சொன்னால், பெருநாள் தொழுகை வந்தால் ஜும்மாவை வந்து எனது சலுகை வழங்கப்படுதல் என்ற கருத்தில் தான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அதை சொன்னதாகத்தான் நம்ம அதை என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். எனவே கட்டாயம் ஜும்மாக்கள் பள்ளியில் நடத்தப்படணும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கலாம், இப்போ சவுதி அரேபியாவில் கூட புதுசாக ஒரு இதென்று வலியுறுத்தி சொன்னாங்க. என்னென்னா, யாரெல்லாம் வந்து பள்ளியில் ஜும்மாக்களை நடத்துவதை, பெருநாள் தினத்தில் ஜும்மாக்கள் நடத்துவதை தவிர்க்கிறாங்களோ அது கடுமையான குற்றம் என்கின்ற அடிப்படையில் அறிவிப்பு என்ன செஞ்சாங்க, கட்டாயம் பள்ளியில் ஜும்மா நடத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னா முஜம்யூன், நாங்கள் ஜும்மா நடத்துவோம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் யார் அந்த தொழுகையில் கலந்து கொள்ள, ஜும்மாவில் கலந்து கொள்ள விரும்புகிறார்களோ அவர் வந்து கலந்து கொள்ளட்டும்ன்றாங்க. அப்படின்னா ஜும்மா நடத்தினா தான் கலந்து கொள்ள முடியும். எனவே இன்னா முஜம்யூன் ஃபமன் ஷா, அதாவது யார் எங்களோடு வந்து தொழ விரும்புகிறாங்களோ ஃபல் யுசல்லி, அவர் தொழட்டும் என்று சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம், இமாம் அங்கே ஜும்மா நடத்தணும், ஜும்மா நடத்தப்படணும், ஜும்மா காலியாக பள்ளியில் என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது என்பதை தெளிவாக சொல்கிறது. அதனால் கட்டாயம் ஜும்மாவில் நம்ம கலந்து கொள்ளணும், அதான் கட்டாயம் ஜும்மா நடத்தணும், இமாமத் இமாம் அந்த பள்ளியில் ஜும்மா நடத்தப்பட வேண்டும். இது ஒரு அம்சம். சரி, அடுத்து ஐந்தாவதாக, சரி ஒருவர் ஜும்மாவில் கலந்து கொள்ளல அப்படின்ற நேரத்தில் அவர் வந்து ஜும்மாவில் கலந்து கொள்ளிருக்கேன் லுகர் தொழாம இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இது வந்து ஜஹாலத். இது யார் சொன்னாலும் சரி, எவர்கள் சொன்னாலும் சரி, அது வந்து மடத்தனமான ஒரு கருத்து என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். யார் சொன்னாலும் சரி, இது எந்த லெவலில் உள்ள அறிஞர்கள் அதை சொன்னாலும் சரி, இன்னும் சொல்ல போனால் அதாவது பெரிய பெரிய அறிஞர்களோட வாயிலிருந்தெல்லாம் இது வந்திருக்கிறது. ஆனால் அது அறிஞர் சொன்னதுக்காக வேண்டி ஒரு முரணான அதாவது ஒரு கருத்து வந்து உயர்ந்த கருத்தாக எல்லா இடத்துலையும் மாறிடாது. சில இடங்களில் சுண்ணாவுக்கு எவ்வளோ முரண்படுகிறதோ அந்த அடிப்படையை வச்சு நம்ம இது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துன்னு கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார் எனக்கு தெரியும், ஆனால் அது பிழையான ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா கடமை இல்லைன்னு பல இடங்களில் சொல்லிக்கிறாங்க. உதாரண பெண்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு சொல்லப்பட்டால் பெண்கள் வீட்டில் லுகர் தொழ தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. பெண்கள் வீட்டில் கட்டாயம் லுகர் தொழணும். ஜும்மாவுக்கு சலுகை வழங்கப்படுதல் என்பது அந்த ஜும்மாவில் கலந்து கொள்ள தேவையில்லை என்ற கருத்தை தவிர, அதில் வந்து பெண்களுக்கு புதாரணமாக அவர்கள் வீட்டில் ஜும்மா லுகர் தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்தை யாரும் சொல்ல மாட்டோம். அடிமைகளுக்கு கடமை இல்லை என்பதற்காக வேண்டிய அவங்க லுகர் தொழலாம் என்ற கருத்து என்னது, அந்த அந்த ஜும்மா வந்து அவனுக்கு இல்லை எனவே லுகர் தொழ வேண்டிய இல்லை நம்ம சொல்ல மாட்டோம். கட்டாயம் லுகர் தொழுது, அவன் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் லுகர் தொழுகிற கடமை இருக்குதே தான். ஜும்மாவில் யார் கலந்து கொள்ளலையோ அவர் கட்டாயம் லுகர் தொழுதாகணும். ஜும்மா இங்கே ரெண்டு கொத்துபாக்கள் கலந்து கொள்ளப்படுறனால ஒரு கொத்துபாவுக்கான சலுகை வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர லுகர் கட்டாயம் என்ன செய்யணும், அவர் தொழுதாக வேண்டும். அதுலேயும் நமக்கு என்னது சந்தேகம் கிடையாது. இது வந்து நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம். அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை, அந்த அதாவது பள்ளிக்குள்ளே வரலை என்பதற்காக வீட்டில் லுகர் தொழலை என்ற அர்த்தமாக யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துவிடக்கூடாது. எனவே ஜும்மா பள்ளியில் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அம்சம் முக்கியமானது. இரண்டாவது, யாரெல்லாம் ஜும்மாவில் கலந்து கொள்ளலையோ அவர்கள் கட்டாயம் லுகர் தொழணும். லுகர் தொழவில்லை என்று எந்த அறிஞர்கள் இதில் சொல்லியிருந்தால் தேவையில்லைன்னு சொல்லாலும் தெரியா, நிராகரிக்கப்பட வேண்டிய கருத்து என்பதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இம்மனைவருக்கும் தெளிவு தர போதுமானவன்.